إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم أما بعد وقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذا أردنا أن نهلك قرية أمرنا مترفيها ففسقوا فيها فحق عليها القول فدمرناها تدميرا صدق الله العلي العظيم الله بين الذي يارغلي அன்பு சகோதரர்களே அல்லாஹுவை பயந்து தக்வா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகம் ஒட்டிக் கொள்கின்றேன் வசியத்தும் செய்து கொள்கின்றேன் அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே நண்பர்களே முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாளில் அநேகமான சகோதரர்கள் நோன்பு நோற்ற நிலையில் அல்லாஹ்வுடைய மாளிகையில் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். இதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் சுவர்லோகத்தில் ஒன்று சேர்த்து வைப்பானாக. முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாள் மாத்திரமல்ல, முஹர்ரம் மாதம் என்று சொல்லக்கூடியது நோன்பு பிடிப்பதற்குரிய மாதம். எல்லா நாட்களிலும் நோன்பு நோக்கலாம். அதிலும் விசேஷமான குறிப்பாக பிறை 9 பிறை 10 ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். ஹதரத் அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய அறிவிப்பின் பிரகாரம் ரமலானுடைய நோன்புக்கு அடுத்த இடத்தை பிடிக்கக்கூடிய நோன்பாக இன்றைய நாளுடைய நோன்பு இருக்கிறது. இந்த நோன்பை பிடிக்கக்கூடியவர்களுக்கு பிடித்திருப்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வெகுமதி நன்மைகளை பற்றி சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சென்ற ஒரு வருட காலத்தினுடைய சின்ன பாவங்களுக்குரிய தௌபாவாக இந்த நோன்பு இருந்து கொண்டிருக்கிறது. எங்களை அறியாமல் நாங்கள் புரிந்து கொள்ளாமல் எத்தனையோ தவறுகள் பாவங்கள் எங்களால் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. அந்த பாவங்களுக்கான பாவ மன்னிப்புக்குரிய நாளாக இந்த நாளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு அறிமுகப்படுத்தி தந்திருக்கிறார்கள். இந்த நாள் மாத்திரமல்ல, 9வது நாள் நேற்றும் அநேகமான சகோதரர்கள் நோன்பு நோற்றிருந்தார்கள். இன்னும் ஒரு பெரிய கூட்டம் சகோதரர்கள் நாளைய தினம் நோன்பு நோக்க இருக்கிறார்கள். எனவே அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே, நோம்பாளிகளாக முஹர்ரமுல் ஹராமுடைய 10வது நாளில் வீற்றிருக்கின்றோம். இந்த நாளுக்குரிய சிறப்புகள் ஏராளம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா முனவ்வராவுக்கு போய் பார்த்த சந்தர்ப்பத்தில் மதீனா முனவ்வராவில் வாழக்கூடிய யூத சகோதரர்களும் நோன்பு நோற்றவர்களாக இருந்தார்கள். அரபியர்கள் மக்காவில் ஜாஹிலியா காலம் தொட்டே இந்த நாளை நோன்புக்குரிய நாளாகத்தான் அறிமுகப்படுத்தியிருந்தார்கள். முஹர்ரம் மாதத்தினுடைய 10வது நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்துக்கு நபியாக வருவதற்கு முன்னாலேயே ஜாஹிலியா காலத்தில் வாழ்ந்த மக்கள் இந்த நாளில் நோன்பு நோற்றிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவருடன் சேர்ந்து நோன்பு பிடித்தார்கள். மதீனா முனவ்வராவுக்கு போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடியேறியதற்கு பிறகு அங்கே பார்க்கிறார்கள், யூதர்களும் அந்த நாளில் நோன்பு நோற்றவர்களாக இருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் விசாரித்தார்கள், மாற்று மதத்தை சார்ந்தவருடன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வைத்துக் கொண்ட உறவுகள், நீங்கள் எதற்காக வேண்டி நோன்பு நோக்கிறீர்கள்? மக்காவுடைய மக்கள் அரபியர்கள் ஏதோ ஒரு பின்புலத்தை வைத்து அவர்கள் நோன்பு நோக்கிறார்கள். உங்களுடைய நோன்புக்குரிய பின்புலம் காரணம் என்ன என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விசாரித்தார்கள், வினவினார்கள். அப்பொழுது சொன்னார்கள் அவர்கள், ஹாதா யௌமுன் ஸாலிஹ், இது ஒரு நல்ல ஒரு நாள். இது ஹைர்கள் நிறைந்த நல்ல ஒரு நாள். ஏனென்று சொன்னால் இன்றைய தினத்தில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சையிதுனா மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை ஃபிரௌனுடைய படையிலிருந்து பாதுகாத்த நாள். படையினரையும் அட்டகாசத்திலிருந்து பாதுகாத்து ஃபிரௌனை அழிவுக்குட்படுத்திய நாள் இந்த நாள். எனவே அந்த நாளை மூசா அலைஹிஸ்ஸலாம் கண்ணியப்படுத்தி சங்கைப்படுத்தி பிறகு வந்த காலங்களில் நோம்பு நோட்டார்கள். நாங்களும் அதை பின்துயர்ந்து நோம்பு நோக்குகிறோம் என்று சொல்லி அந்த யூதர்கள் சொன்ன சந்தர்ப்பத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? வநஹ்னு அஹக்கு பிமூசா மின்கும், உங்களை காட்டிலும் மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை பின்பற்றுவதற்கு நாங்கள் மிகவும் தகுதியானவர்கள், அருகறையுடையவர்கள். ஏனென்று சொன்னால் அவர்கள் எந்த ஏகத்துவத்தை எந்த தௌஹீதை உலகத்துக்கு சொல்ல வந்தார்களோ அதே தௌஹீதை தான் நானும் சொல்ல வந்திருக்கிறேன். அல்லாஹுடைய ரசூல்மார்களுக்கு மத்தியில் யாருக்கு மத்தியிலும் எந்த பிரிவினையும் நாங்கள் காட்ட மாட்டோம். அல்லாஹுடைய ரசூல்மார்களை நபிமார்களை அப்படியே நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உங்களை காட்டிலும் மூசா அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்களை பின்பற்றுவதற்கு நாங்கள் மிகவும் தகுதியானவர்கள் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி நோம்பு நோட்டார்கள், பிறரை நோம்பு நோட்டும்படியாக பணித்தார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இது ஒரு சுன்னத்தான வரவேற்கத்தக்க ஒரு நோம்பு. அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உடம்பில் உயிருக்கும் காலமெல்லாம் இந்த நாட்களை நோம்பாளிகளாக கழிப்பதற்கு அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபிக் செய்ய வேண்டும். இந்த நாளில் இன்னும் ஒரு முக்கியமான அமலையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிமுகப்படுத்தினார்கள். இமாம் பைஹக்கி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றோர்கள் இந்த ஹதீஸை பதிவு செய்திருக்கிறார்கள். அதாவது இந்த நாளில் குறிப்பாக குடும்பத்துக்கு செலவழிப்பது, அதிலே கொஞ்சம் விஸ்தரிப்பது, கொஞ்சம் கைவிட்டு செலவழிப்பதை இந்த நாளில் ஒரு அமலாக ஒரு இபாதத்தாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்திருக்கிறார். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், செலவழிப்பது என்பது ஒரு நன்மையான கர்மம். குர்ஆன் ஆரம்பத்திலேயே சூரத்துல் பக்ராவினுடைய ஆரம்பத்திலேயே சொல்லிவிட்டது, முத்தகீன்களுக்குரிய சிபாத்தில தன்மைகள் ஒன்றுதான், நாம் அவர்களுக்கு கொடுத்ததில் இருந்து அவர்கள் செலவழிப்பார்கள். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், என்னுடைய உடைமைகள் எனக்கு சொந்தமானவைகள், என்னுடைய பக்கத்தில் இருக்கிற மணி காசி கூட எனக்கு சொந்தமானது அல்ல, இது எனக்கு அல்லாஹ்வினால் தரப்பட்டது. குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுகிறது, வமிம்மா ரஸக்னாஹும், நாம் அவர்களுக்கு கொடுத்ததில் இருந்து அவர்கள் செலவழிப்பார்கள். செலவழிப்பதற்குரிய சம்பாதிப்பதற்குரிய முறையை சொல்லித்தந்த அல்லாஹ் செலவழிப்பதற்குரிய முறையையும் சொல்லித்தந்திருக்கிறார். குடும்பத்துக்கு செலவழிக்க வேண்டும், குடும்பத்துக்கு செலவழிக்க வேண்டும், மனைவிக்கு இருப்பிடம் கொடுக்க வேண்டும், பிள்ளைகளுக்கு உடை ஆடை கல்வி இதுக்காக செலவழிக்க வேண்டும். சுபஹானல்லாஹ், இவைகளை பற்றியெல்லாம் குர்ஆன் மிக தெளிவாக பேசிவிட்டு ஒரு விடயத்தை சொல்லுகிறது. செலவழிக்கக்கூடிய கட்டத்தில் இரண்டு எல்லைகளை பார்த்துக் கொள்ள வேண்டும், இரண்டு போர்டர்ஸ். சமூகத்தில் நாம் விடக்கூடிய தவறு இதுதான், ஒரு மோடரேஷன், நடுநிலை பேணாத சமூகமாக மாறிவிட்டோம். அனைத்திலேயுமே நடுநிலை பேண வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் எங்களை பற்றி எங்களை பார்த்து குர்ஆன்ல சொல்லுகிறான், நீங்கள் ஒரு மொடரேட்டான சமூகம், நீங்க வெறுமனே துறவிகள் மட்டுமல்ல, நீங்க உலகத்தில் வாழ்ந்து கொண்டு துறவிகளாக வாழக்கூடியவர்கள். உலகம் உங்களுக்கு தேவை, உலகத்தை விட்டு விரண்டோட முடியாது. மாற்று மதத்தவர்கள் கிறிஸ்தவ சகோதரர்கள் ஒரு வகையான துறவரத்தை அறிமுகப்படுத்தினார்கள். அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த துறவரத்தை நான் அறிமுகப்படுத்தவில்லை, அந்த துறவரம் அல்ல இந்த உலகத்துடைய வாழ்க்கை. இந்த உலகத்தில் நிக்காஹம் செய்ய வேண்டும், திருமணம் முடிக்க வேண்டும், குழந்தைகளுடன் வாழ வேண்டும், சந்தோஷமாக வாழ வேண்டும். சுபஹானல்லாஹ், இவைகளை பற்றி எல்லாம் குர்ஆன் கணித்திருக்கிறது. ஆனால் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், எல்லை மீறி போகாதீர்கள். குர்ஆன் சொல்லுகிறது முத்தகி இபாதுர் ரஹ்மானை பற்றி, சுபஹானல்லாஹ், ஒரு ஆச்சரியமான ஆயத்து. وَعِبَادُ الرَّحْمَنِ الَّذِينَ يَمْشُونَ عَلَى الْأَرْضِ هَوْنًا وَإِذَا خَاطَبَهُمُ الْجَاهِلُونَ قَالُوا سَلَامًا وَالَّذِينَ يَبِيتُونَ لِرَبِّهِمْ سُجَّدًا وَقِيَامًا
والذين يقولون ربنا اصرف عنا عذاب جهنم ان عذابها كان غراما انها ساعت مستقرا ومقاما صلى الله سبحانه وتعالى والذين اذا انفقوا لم يسرفوا ولم يقتروا وكان بين ذلك قواما سبحان الله عباد الرحمن الله உடைய நேசர்கள் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான அடியார்கள் அந்த இடத்துல அல்லாஹ் சொல்லுகிறான் இபாதுல்லாஹ்னு சொல்லல இபாதுர் ரஹ்மான் இரக்கமுடைய கருணையுடைய அன்புடைய அல்லாஹ்வினுடைய அந்த ரஹ்மானுடைய அடியார்கள் சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ்வுடைய அடிமைகள் என்று சொல்லாமல் இபாதுர் ரஹ்மான் ரஹ்மானுடைய அடியார்கள் அவங்க யாரு தெரியுமா அவர்களுடைய பத்து குவாலிட்டிஸ் குர்ஆனை எடுத்து இந்த குவாலிட்டிஸ படிங்க இதே இந்த வாழ்க்கையில வரணும் அல்லாஹ் பேசக்கூடிய எனக்கும் கேட்கக்கூடியவங்களுக்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வாங்க இல்ம கூட்டி வேலை இல்ல இல்ம கொண்டு அமல் கூடணும் இன்றைக்கு ஜும்மா ஒரு இன்ஃபோமேட்டிக் ஜும்மா இல்ல அது நாலேஜ் பேஸ்ட் இல்ல அது அறிவு பரிமாற்றம் அல்ல அது அமல் பரிமாற்றம் இன்னைக்கு இருக்கிற ஜும்மாவை கேட்டதுக்கு பிறகு இந்த ஜும்மா இந்த வாழ்க்கையில ஒரு டிரான்ஸ்பர்மேஷனை கொண்டு வரணும் பத்து சிஃபாத்துகளை அல்லாஹ் இபாதுர் ரஹ்மான் அல்லாஹுடைய அடியார்களை பத்தி சொல்றான் அதுல ஒன்று சொல்றான் அல்லாஹ் அவங்கள வாழ்க்கையில் எப்பயுமே ஹம்பல்னஸ் இருக்கும் வைதா ஹாதபஹுல் ஜாஹிலுன காலு சலாமா அவருடைய இரா காலங்கள்ல கொஞ்சமா தூங்குவாங்க நீண்ட நேரம் நின்று வணங்குவாங்க அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வாங்க சொல்லிவிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு சொல்லுகிறான் அவங்க செலவழிப்பாங்க பிளீஸ் அவங்க செலவழிப்பாங்க வல்லதீன இதா அன்ஃபகு தேவைப்படுற இடத்துல அவங்கள கை பின்னுக்கு போக மாட்டாங்க செலவழிப்பாங்க தேவையா செலவழிப்பாங்க செலவழியுங்கள் செலவழியுங்கள் அல்லாஹ் தந்தது செலவழிப்பதற்குத்தான் ரப்புடைய அரசுடைய ரப்பு ரப்பிடமிருந்து வறுமையை பயப்படாதீர்கள் வறுமை வராது செலவழிக்கக்கூடிய மக்களுக்கு வறுமை வராது செலவழியுங்கள் எந்த அளவுக்கு செலவழிக்க வேண்டும் பள்ளி வாசல் கட்டுவது மட்டுமல்ல வீடு கட்டுவது மட்டுமல்ல ஏழைகளுக்கு அன்னதானம் கொடுப்பது மட்டுமல்ல சொன்னங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருவரைக்கு தெரியுமா செலவழிக்க வேண்டும் உங்களுடைய மனைவியினுடைய வாயில் அள்ளி போடக்கூடிய ஒரு கவல உணவு ஒரு புடி ஒரு சமுசாவெடுத்து மனைவி உங்களோட வாழ்க்கை துணைவியினுடைய வாயில போட்டாலும் நன்மைகள் கிடைக்கும் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை விட என்ன உங்களுக்கு வேணும் இதை விட என்ன வேணும் மனைவிக்கு செலவழிப்பது மனைவிக்கு கொடுப்பது மனைவியினுடைய வாயில ஒரு குடி உணவாண்டி போடுவது இது உங்களுக்கு நன்மை தருமண்டா உம்மக்கு செலவழித்தா பிள்ளைகளுக்கு செலவழித்தா ஹஜ்ரத் மௌலானா அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லும் பொழுது ஒரு கேள்வி கேட்கிறாங்க என்ன கேள்வி தெரியுமா ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல மனைவி சொன்னாங்க உம்மவை சொல்லி இருக்கலாமே ஒரு அனாலய சொல்லி இருக்கலாமே ஒரு புள்ளைய சொல்லி இருக்கலாமே உங்களோட மகள்ட உங்களோட லவ் உங்களோட அன்பான அந்த புள்ளையிட வாயில ஒரு கவலை உணவு அள்ளி போட்டா அதுக்கும் நன்மை கிடைக்கும் என்று சொல்லி இருக்கலாமே ஏன் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி இந்த வார்த்தையை அஷ்ரஃப் அலி சொல்றாங்க ரஹ்மத்துல்லாஹ் தானவி ரஹ்மத்து சொல்றாங்க ஒரு மனைவியினுடைய வாயில ஒரு கணவர் கொண்டு அள்ளி போடும் பொழுது அது வெறுமனே அல்லாவுக்காக வேண்டி மட்டும் இருக்க மாட்டாரு அவருடைய தேவையும் அங்கிருக்கும் அவரும் ஒண்ட உள்ளத்துல வச்சுக்கொண்டுதான் இதை செய்வாரு மனைவிக்கு தீர்த்தது மனைவியோட கோவிச்சு கொண்டு யாரும் தீர்த்த போறதில்லை மனைவிக்கு ஃபீல் பண்றா அவருக்கு இன்னும் ஒரு ஹிடன் அஜெண்டா ஒன்று பின்னால இருக்குது அப்படிப்பட்ட நேரத்திலே உங்களுக்கு கூலி கிடைக்கும் என்றால் அதுக்கே அல்லாஹ் உங்களுக்கு கூலி தருவான் என்றால் உம்மக்கு செலவழித்தா அனாதைகளுக்கு செலவழித்தா செலவழியுங்கள் எண்ணி செலவழிக்க வேண்டாம், எண்ணினால் அல்லாஹும் எண்ணி விடுவான். என்ன வேண்டாம், எண்ணினால் அல்லாஹும் எண்ணி விடுவான். சொன்னாங்க குர்ஆன் சொல்லுது செலவழியுங்கள், ஆனால் செலவழிக்கிற விஷயத்துல ரெண்டு போர்டர் இருக்கு, அதனை பயந்து கொள்ளுங்கள். ஒன்றே கஞ்சத்தனம் செய்ய வேண்டாம், செலவழியுங்கள். இரண்டாவது வீண்விரயம் செய்ய வேண்டாம், செலவழியுங்கள். உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அஞ்சாவது ஹலீஃபா என்று பெயர் பெற்றவர். அஞ்சாவது ஹலீஃபா அபுபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் அவர்களுக்கு பிறகு அஞ்சாவது ஹலீஃபா யார் தெரியுமா? ஹஜ்ரத் உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி என்று சொல்லி நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம். அவர்களை பற்றி ஒரு வரலாற்று குறிப்பு இருக்கிறது. அவர்கள் திருமணம் முடித்தது, அவர்களுடைய வம்சாவளியிலே வந்த அப்துல் மலிக் இப்னு மர்வானுடைய மகள் ஃபாத்திமாவை தான் நிக்காக செய்தார்கள். அந்த ஃபாத்திமா என்ற பெண் ஒரு அரச குடும்பத்து பெண். அந்த பெண்ணை நிக்காக செய்திருக்கிறாங்க உமர் பின் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. நிக்காக நடந்து முடிந்து விட்டது, வாழ்க்கையை ஆரம்பிச்சுட்டாங்க, ரெண்டு பேருடைய லைஃப் ஸ்டார்ட் ஆகிட்டது. மாமா ஹலீஃபா அப்துல் மலிக் இப்னு மர்வான் மருமகனை கூப்பிட்டு கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? மகளுக்கு நீங்க எப்படி செலவழிக்க போறீங்க? இது ஒவ்வொருத்தரும் விளங்க வேண்டும். மனைவிக்கு செலவழிப்பது எப்படி செலவழிக்க? மனைவி சொல்றதெல்லாம் நாங்க செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. இந்த எல்லாருக்கும் தெரியும் இது ஹராம், ஆனா மனைவியினுடைய திருப்திக்காக வேண்டி அல்லாஹுடைய திருப்தியை குருபா செய்வோம். பிள்ளைகளுடைய சந்தோஷத்துக்காக வேண்டி எத்தனையோ ஹராத்துக்கு நாங்கள் பணத்தை செலவழிக்கிறோம். நல்லா தெரியும் இது ஹராம், இது கூடாது, இது வீர்விரயம், அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகும். ஆனாலும் அல்லாஹ்வுடைய சாபம் பிரச்சனை இல்ல, அதுக்கு தௌபா செஞ்சுக்கொள்ளேலும் பிள்ளைகளுடைய சாபம் கிடைக்க கூடாது. பிள்ளைகளுக்காக வேண்டி வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பாப்பா பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை பத்தி யோசித்து 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 தன்னுடைய எதிர்காலத்தை நாசமாக்கிக் கொண்ட பாப்பா. உமர் அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தந்த மாமா, தந்த ஃபாதர் இன் லா, அவர் யாரு? உமையாக்களுடைய வம்சாவளியில வந்த மிகப்பெரிய பவர்ஃபுல்லான ஒரு ஹலீஃபா. அவருக்கு சொன்ன பதினெண்டு தெரியுமா? மாமா, உங்களோட மகள் என்ற மனைவி நான் அவருக்கு எப்படி தெரியுமா செலவழிப்பேன்? சூரத்துல் ஃபுர்கானுடைய இந்த ஆயத்தை ஓதினாங்க, வல்லதீன இதா அன்ஃபகூ லம் யுஸ்ரிஃபூ வலம் யஃப்துரு வகான பைன தாலிக கவாமா. மாமா, நான் செலவழிப்பேன், நான் ஒரு கஞ்சனாக இருக்கவும் மாட்டேன், நான் ஒரு வீண்வரியம் செய்யக்கூடியவனாகவும் இருக்க மாட்டேன். அந்த ரெண்டுக்கு மத்தியில இருந்து உங்களோட மகளை ஏந்த மனைவிய நான் எப்படி பார்க்கணுமோ அப்படி பார்த்துக் கொள்வேன் என்ற கருத்தை சொன்னாங்க. இதை சொல்லிவிட்டு மாமக்கு ஒரு அடிப்படையை சொல்லிக் கொடுத்தாரு, அல் ஹசனத்து பைன சய்யிஅதைன், நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், ஒரு நன்மையான கர்மம் ரெண்டு பாவங்களுக்கு மத்தியில் இருக்கும். ஒரு நன்மையான கர்மம் ரெண்டு பாவத்துக்கு மத்தியில் இருக்கும். அந்த பக்கம் போனாலும் பாவம், இந்த பக்கம் போனாலும் பாவம், நன்மை என்பது நடுவுல இருக்கும். அதைத்தான் சொல்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா, வகதாலிக ஜஅல்நாகும் உம்மத்தன் வஸதா, நாங்கள் உங்களை சமநிலை பேணக்கூடிய, நடுநிலை பேணக்கூடிய, ஒரு மொடரேட்டான ஒரு சமூகமாக நாங்கள் உங்களை ஆக்கி வைத்திருக்கிறோம் என்ற கருத்தை குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுகிறது. இந்த நாளையில குடும்பத்துக்கு செலவழிப்பது என்பது ஒரு இபாதத், அதிலும் கொஞ்சம் விஸ்தரிப்பது, கொஞ்சம் விசாலமாக செலவழிப்பது, அக்கம் பக்கத்தை கவனித்துக் கொள்வது, உட்கார் உறவுகளை கவனித்துக் கொள்வது, அதை செய்யக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நீங்கள் அவர்களை கவனித்துக் கொண்டது போன்று, அவர்களுக்கு விஸ்தரித்தது போன்று அல்லாஹும் உங்களுக்கு விஸ்தரிப்பான் என்ற கருத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா எனக்கு உங்களுக்கும் துணை புரிவானாக, சௌஜத்தை செய்வானாக, நல்லதொரு பாலிப்பானாக. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, இன்றைய குத்பா பிரசங்கத்தினூடாக ஒரு மிக முக்கியமான விடயத்தை என்னுடைய உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரலாம் என்று நினைக்கிறேன். இந்த நாட்டினுடைய முஸ்லீம் சமூகம் பல நூறு வருடங்களுடைய, ஆயிரத்துக்கு மேற்பட்ட வருடங்களுடைய வரலாற்று பின்புலங்களை கொண்ட ஒரு சமூகம். அல்ஹம்துலில்லாஹ் இவ்வளவு நாளும் தலை நிமிர்ந்து சந்தோஷமாக சொந்த நாட்டில் நாங்கள் விருந்தாளிகளாக இல்ல, இந்த நாட்டினுடைய பிரஜைகளாக வாழ்ந்து வந்த வரலாறு எங்களுக்கு இருக்கிறோம். ஆனாலும் அன்புக்குரிய சகோதரனை தெரியாது, ஒரு சில விடயங்கள் எங்களுடைய சமூகத்தை பற்றி மாற்று மதத்தவர்கள் மாத்திரமல்ல எங்களுடைய சமூகத்துக்குள்ளே உள்ளவர்கள் கூட குறை செல்லக்கூடிய அளவுக்கு எங்களுடைய நிலைப்பாடுகள் மாறிக்கொண்டே போகிறது. சுருக்கமாக சொல்ல போனால் என்னுடைய இந்த உரையை வானொலியின் ஊடாக அனைவரும் கேட்டுக் கொண்டிருக்கிறாங்க. அதில் சில சந்தர்ப்பங்களில் மாற்று மதத்தை சார்ந்த மக்களும் இதை கேட்கலாம். அனைவரும் சொல்லக்கூடிய ஒன்றுதான், கொடுக்கல் வாங்கல்ல ஒரு காலமும் இல்லாத அளவுக்கு இந்த சமூகம் அடிமட்டத்தை நோக்கி போய்கொண்டே இருக்கிறது. செக்னா அதுல 10% முஸ்லீம்கள் அல்ல, அதுல முஸ்லீம்களுடைய விகிதாசாரம் கூட. கொடுக்கல் வாங்கல்ல அவசரமா சம்பாதிக்கணும், பணக்காரனாக ஆகணும் என்றதில் இந்த சமூகம் எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளை பார்க்கும் பொழுது அது உங்களுக்கு மட்டுமல்ல கெட்ட பெயர், அது உங்களுக்கு மட்டுமல்ல கெட்ட பெயர், சமூகத்துக்கே கெட்ட பெயர். கொடுக்கல் வாங்கல் என்பது இந்த நாட்டுக்கு இஸ்லாம் வந்தது என்ன மன்னித்துக் கொள்ளுங்கள் சொல்லுவதற்கு எந்த ஜமாத்தாலையும் இந்த நாட்டுக்கு இஸ்லாம் வரையில், இந்த நாட்டில் எத்தனை ஜமாத் இருக்கிறவோ அத்துணை ஜமாத்துக்களாலையும் இந்த நாட்டில் வாழக்கூடிய முஸ்லீம்கள் பிரிந்து போனதுதான் மிச்சம், வேறொன்னு நடக்கிறது. பிரிஞ்சு பிரிஞ்சு போனாங்க, நாங்க இந்த ஜமாத்து, நாங்க அந்த ஜமாத்து, நாங்க இந்த தரையப்பா, நாங்க அந்த குடும்பம் என்று சொல்லி வந்த ஜமாத்துகளால, வந்த தலைக்காக்களால, வந்த அமைப்புகளால இந்த சமூகம் பிரிந்து போனது தானே தவிர வேற எந்த நலமும் நடக்கவில்லை. இந்த ஜமாத்துகளால் இந்த நாட்டுக்கு இஸ்லாம் வரவும் இல்லை. இந்த நாட்டுக்கு இஸ்லாம் வந்தது தூய்மையான வியாபாரத்தினூடாக, trustworthiness, நம்பகத்தன்மை, உண்மை பேசக்கூடிய பழக்கம். எங்கட வரலாறு அப்படித்தான் இருந்தது, நாங்கள் அப்படித்தான் இருந்திருக்கின்றோம். நல்ல வியாபாரிகள், கருணையுள்ளம் கொண்டவர்கள், பிறரின் மீது மனிதநேயத்தை காட்டியவர்கள், நம்பிக்கையோடு நடந்து கொண்டவர்கள். எந்த அளவுக்கு இந்த நாட்டில் வரலாறு இருக்கிறதால் மாற்றுமத்தை சார்ந்தவர்களுடைய வணக்க ஸ்தலங்களுடைய கணக்கு பிள்ளைகளாக கூட முஸ்லீம்கள் வேலை செய்திருக்கிறார்கள். அவங்கள சமூகத்தில் அப்படிப்பட்ட நம்பிக்கைக்குரிய மக்கள் இல்லாட்டின் காரணமாக எங்களை கொண்டு போய் அந்த வேலையை வாங்கிக் கொண்டார்கள். செய்தது சரி என்று சொல்ல வரவில்லை. அந்த இடத்துக்கு நாங்கள் மதிக்கப்பட்ட சமூகமாக இருந்தது. ஆனா இன்றைக்கு மாற்றுமத்தை சார்ந்த மக்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, எங்களுடைய சமூகமே எங்களை பற்றி சொல்லக்கூடிய அளவுக்கு நாங்கள் தள்ளப்பட்டு விட்டோம். அதுக்கு என்ன காரணம், என்ன காரணம்? அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, எஸ்எம்எஸ் கொண்டு வந்தா அல்ல குடு கடத்தல், அடுத்த நேரம் அது வானொலி பெட்டியிலேயோ டிவியிலேயோ சொல்லப்படும், பின்னால் தான் அது இன்னொரு முஸ்லீம் சகோதரர் என்ற பெயரோட சொல்லப்பட்டா. இது நீங்க செஞ்ச தவறு யாருக்கு? பொருட்கள் வாங்கல்ல எத்தனை பில்லியன் பில்லியன்ஸ் இந்த சமூகம் இழந்திருக்கிறது. சும்மா இன்வெஸ்ட்மெண்ட், சும்மா இன்வெஸ்ட்மெண்ட். தயவு செய்து சொல்லுகின்றேன், இந்த கதவை மூடுங்கோ. கையில பணம் இருக்கிறதா சம்பாதிங்கோ, சம்பாதிக்கிறதுக்கு நசீவு இல்லையா அதை நீங்க செலவழிச்சு முடியுங்க, பிரச்சனை இல்லை. இன்னொரு கொண்டைத்து கொடுத்து கோட்டு வழிய சீரழிஞ்சு இந்த சமூகத்தை சின்ன பின்னமாக்க வேண்டாம். இஸ்லாம் என்ற பெயர்ல, ஹலால் என்ற பெயர்ல, உங்களுக்கு லாபம் தாரோம் என்ற பெயர்ல நீங்க லாபத்தை சொல்றீங்க. எப்ப சொல்லுவீங்க நஷ்டத்தை? நஷ்டமானதுக்கு புறகா கொடுக்கல் வாங்கல் எங்கேயோ போய் கொண்டிருக்கிறது. இது ஒன்று, நான் இதை பத்தி இன்றைக்கு பேச வர இல்லை. ரெண்டாவது ஒன்று தான், எங்க சமூகத்தை பத்தி எல்லாரும் சொல்ற ஒன்று தான், இந்த சமூகம் ஒரு ஷோ. எப்ப பார்த்தாலும் ஒரு லக்ஷரியா வாழணும். தனக்கிட்ட காசு இல்ல, ஓடுற வாகனம் லீஸ், அந்த வாகனத்தை அப்கிரேட் பண்றதுக்கு இன்னொரு வந்தாரா? நான் கவலையோட சொல்றேன், சும்மா சொல்ல இல்ல, தெரிஞ்சு சொல்றேன். பைஸ்டா ஹோட்டல் ஒரு நிக்காக செய்யணும், அதுக்கு இஸ்லாமிக் பேங்க்ல வந்து எது ஃபெசிலிட்டி இருக்குதான் கேட்கிறாங்க. இதுக்கா இஸ்லாமிக் பேங்க் உங்களுக்கு? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நான் ஆரம்பத்தில் ஓதின ஆயத்துல சொல்றான், ஒரு சமூகத்தை அல்லாஹ் அழிக்க நாடினா அந்த சமூகத்துக்கு கொடுக்கிற முதலாவது பாவம் என்ன தெரியுமா? ஆடம்பர வாழ்க்கை. வைதா அரதுன கரியத்தன், ஒரு கிராமத்தை ஒரு சமூகத்தை அழிக்க நாடினா அந்த சமூகத்துக்கு நாங்க கொடுக்கிற முதலாவது சென்டென்ஸ் என்ன தெரியுமா? அந்த சமூகத்தினுடைய ஆடம்பரமாக வாழக்கூடிய சமூகத்துக்கு வாங்கிடுவோம். சும்மா வாழலா, பஸ்ல போறதுக்கே நசைவில்லாதவர் ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட்டுக்கு ட்ரை பண்றாங்க. மற்றவனுக்கு ஷோ, இது வாகனம் மாத்தினேன், எங்க மாத்தினீங்க? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இதை நம்பிக்கிறோமோ, எனக்கு அழிவு வரணும் என்றா என் வாழ்க்கை ஆடம்பர வாழ்க்கையாக மாறுமோ, அன்றைக்கு என் அழிவு ஆரம்பம். அல்லாஹ் சொல்றான், நான் சொல்ல இல்லை, எல்லா வகையான அட்டகாசத்தையும் செய்வாங்க. எல்லா வகையான அட்டகாசம், நிக்காக செய்யணுமா, வாகனம் மாற்றணுமா, வீடு கட்டணுமா, ஹாலிடே போகணுமா, எதுக்கு தஞ்சம்? எல்லாம் இருக்குது, ஆனா சொந்த சல்லி இல்ல. தேவைதானா இது? தேவைதானா இது? ஹஜ்ஜு கூட உம்ரா கூட கடல்ல போற கட்டத்துக்கு நாங்க தள்ளப்பட்டுட்டோம். இது பெரும் பாவம், ஆடம்பர வாழ்க்கை இந்த சமூகத்துக்கு பெரிய நஷ்டம். ஆடம்பர வாழ்க்கை இந்த சமூகத்தை இல்லாமலாக்கி கொண்டிருக்கிறது. ஆடம்பர வாழ்க்கையினால இந்த சமூகத்துடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக மாறி இருக்கிறது. குர்ஆன் இதை பற்றி ஆழமாக கதைத்திருக்கிறது. ஆடம்பர வாழ்க்கை கூடாது. இன்னைக்கு எங்களுக்கு ஆடம்பரம் வந்துவிட்டது. எல்லத்திலே ஆடம்பரம், எல்லத்திலே ஆடம்பரம். நிக்காக நான் அன்பாக சொல்றேன், ஒரு 5 நட்சத்திர ஹோட்டல்ல ஒரு இவன்ட் மேனேஜ்மெண்ட்டுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு சகோதரர் சொன்ன கதையை நான் மிம்பர்ல சொல்ற கேட்டுக்கோங்க. சொல்றாரு, நான் படித்தவன், தொழில் வாய்ப்புக்காக வேண்டி பல இடங்களை ட்ரை பண்ண முயற்சி செஞ்சேன், எனக்கு சரியான தொழில் கிடைக்க இல்லை. நான் கடைசியாக ஒரு இவன்ட் மேனேஜ்மெண்ட், அங்கே ஆல்கஹால் ஒன்றும் இல்லை, நான் அந்த இடத்துல தான் என் வேலை இருக்குது. எனக்கு தார பேசிக் சம்பளம் எவ்வளவு தெரியுமா? 24,000 ரூபாய். அதுக்கு மேல தான் எனக்கு அலவன்ஸ், அதுக்கு மேல தான் அதெல்லாம் கிடைக்கும். எப்படி கிடைச்சாலும் இந்த குடும்பத்தினு கோட்டிக்கொண்டேதும். ஆனா கவலை என்ன தெரியுமா? 10 கல்யாணம் நடந்தா அதுல 9 முஸ்லீம்களுடைய திருமணம். அந்த திருமணத்துக்கு ஒரு தலைக்கு 12,000 ரூபான்னு சொன்னா 2 தலைக்கு கொடுக்கிற சல்லித்தான் இந்த சம்பளம். அங்க இருக்கிற முஸ்லிம் நன்முஸ்லிம் சகோதரர்கள் பேசிக் கொள்ற பேச்சு வேற, இவருக்கு எங்கட தள்ளி? காலையில இவன்ட்ல பேசிக் கொள்றாங்க, அன்றைக்கு அந்த தர்ணையில மெசேஜ் வருகிறது, 2 கிலோ குடுவோட ஒரு முஸ்லிம் மாட்டிப்பட்டிருந்தா அவனுக்கு என்ன லிங்க் ஆகும்? இப்ப என்ன லிங்க் ஆகும்? நீங்க செய்யறது ஒரு பிசினஸ் ப்ரொமோஷன் அல்ல, நீங்க செய்யறது உங்களோட அலாலான, உங்களோட கண்குளிர்ச்சியான, உங்களோட மகளோட கல்யாணம். நிக்கா பல பேருடைய துவா, அந்த துவா நடக்கும். நீங்க விரும்பினாலும் அந்த ஓபன் ஏலாத மியூசிக் 24 hours ஓடிக்கொண்டுதான் இருக்கும். அந்த இசைக்கு மத்தியில யாரு துவா ஓதி என்ன நடக்க போகிறது? யாரு பிளஸிங் பண்ணி என்ன நடக்க போகிறது? மார்க்கத்தை கொஞ்சம் விளங்குங்கோ, சரியாக்க கொஞ்சம் விளங்குங்க. ஆடம்பரமான வாழ்க்கை இந்த சமூகத்துக்கு பெரிய அழிவும், சமூகத்துக்கு பெரிய அழிவும். வாகனங்களை பார்த்தா அது லீஸ்ல ஓடுற வாகனம், ஏன் வாப்பா இந்த ஹராத்த செய்வீங்க? நீங்க நினைச்ச வானம் ஆஷுராவுடைய நோபு பிடிச்சா பாவம் அல்ல மன்னிக்கப்பட்டிடும் என்று சொல்லி, அது பெரும்பாவங்கள் அல்ல, அது வட்டிப்பாவம் அல்ல, அது ரீபத்து சொன்ன புறம் பேசின பாவம் அல்ல, மற்றவனுக்கு தொப்பி போட்ட பாவம் அல்ல, மற்றவன் ஏமாக்கிட பாவம் அல்ல, அது சின்ன சின்ன பாவங்கள். பெரும் பாவங்களுக்கு தௌபான்றது ஹஜ்ஜிக்கு போறதல்ல, அந்த பாவத்தை செஞ்சவங்க அந்த உடமையை திருப்பி கொடுக்க பாருங்க. இந்த பெரும் பாவங்கள்ல ஒன்றுதான் ஆடம்பரமான வாழ்க்கை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அஸ்ஹாபு ஷிமால் ஃபீ ஸமூமின் வஹமீன் வஸில்லின் யஹ்மூம் லா பாரிதின் வலா கரீம் இன்னஹும் கானூ க்வப்ல தாலிக முத்ரஃபீன். சுப்ஹானல்லாஹ். நாளை கியாமத்துல ஒரு கூட்டத்துக்கு அல்லாஹ் இடது கையில கொடுப்பான் அவங்களுடைய ஆமால் நாமால் சேர்த்து, அல்லாஹ் மன்னிப்பானா? பயந்து கொள்வோம், பயந்து கொள்வோம். இடது கையில கிடைக்கும் எப்படி இருக்கும்? அல்லாஹ் சொல்றான், என்ன பாவம் தெரியுமா செஞ்சாங்க அவங்க? அவங்க தொழாத மக்கள் என்று வர்ணிக்க இல்ல, ஜகாத்து கொடுக்காத மக்கள் என்று வர்ணிக்க இல்ல, சரக்கு செய்ய இல்லை, வர்ணிக்க இல்ல. சுரத்துல் வாக்கியா ஒவ்வொரு நாளும் ஓதுகிறோம், இதை எடுத்து படியுங்கோ. அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்றான், அவங்களை இடது கையில அந்த ஆமால் நாமால் சேலேறு கொடுக்கிறதுக்கு அடிப்படையான காரணம், இன்னஹும் கானூ க்வப்ல தாலிக முத்ரஃபீன், அவங்க இதுக்கு முன்னால உலகத்துல ஆடம்பரமான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள், ஆடம்பரமான வாழ்க்கை, அல்லாஹ்வை மறந்த வாழ்க்கை. இடத்துல பணம் இருக்கிறது, எங்களுக்கு மேன் பவர் இருக்குது, எங்களுக்கு வெல்த் பவர் இருக்குது, நாங்க நினைச்சத செய்வோம், உங்களால நிப்பாட்டேதா என்று சொல்லி சொல்லிக்கொண்டே அந்த தவற செய்தவங்க இருக்கிறீங்க. அல்லாஹ் அப்படியே குர்ஆன்ல சொல்றான், நீங்க நல்லத சொன்னா எங்கடா பணத்துக்கு நீங்க அட்வைஸ் பண்ணவா? எங்களுக்கு ஆக்கள் இருக்கிறாங்க தானே, எங்கட மேன் பவர் நாங்க காட்டுறோம் பாருங்க, உங்களை ஜும்மாவால நிப்பாட்டேதாண்டு நீங்க சொல்லுவீங்க. குர்ஆன் சொல்லுது, குர்ஆன் சொல்லுது. எனவே அன்புக்குரியவர்களே, வமா அலைனா இல்லல் பலாகுல் முபீன், உண்மையை சொல்லுவதை தவிர வேறொன்றுமே இல்லை. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்க அப்படிப்பட்ட பாவங்களை செய்யக்கூடிய மக்கள் அல்ல, ஆனா ஒரு நசீஹத்தாக சொல்லுகிறேன், அன்பாக சொல்லுகிறேன், அப்படிப்பட்ட பாவங்களை நீங்க செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ் சொல்லுகிறான், அப்படிப்பட்ட பாவங்கள் நடைபெறக்கூடிய இடத்துக்கு நீங்கள் போய் சைனும் பண்ணக்கூடாது. والذين لا يشهدون الزور والذين لا يشهدون الزور பாவம் நடக்கக்கூடிய இடத்துக்கு அந்த நல்லடியார்கள் ஒரு நாளும் பிரசன்ட் ஆக மாட்டாங்க. உங்களுக்கு நல்லா தெரியும், அங்க போனா லிஸ்ட்ல ஏறி போகக்குள்ள ஆணும் பெண்ணும் உண்டுக்குத்தான் போகணும். அதுல நாலு பக்கத்திலையும் மேலே கிளாஸ் நாலு பக்கத்திலே மிரர் இருக்குது, நீங்க எந்த பக்கம் திரும்பினாலும் யாரை ஒருத்தர பார்க்கத்தான் செய்வீங்க. இத பாவத்தை செஞ்சு போட்டு வந்து தஹஜ்ஜத்தும் தொழ போறோமா? வல்லவீன பாவம் நடக்கிற இடத்துக்கு நான் போக மாட்டேன். சகோதரரே, எனக்கு நிக்காகுக்கு நீங்க சொல்லியிருக்கிறீங்க, அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்து செய்யட்டும், நான் இப்படிப்பட்ட இடங்களுக்கு போறது இல்லைன்னு சொல்லி நூறு பேர் அந்த வீட்டுக்கு போய் சொன்னால் உங்களோட சொல்லுதல் அவருக்கு தௌபாவாக நடக்கலாம், அவர் திருத்திக் கொள்ளலாம், அவரை அவருடைய பாவ மன்னிப்புக்கு ஒரு காரணமாக அமையும். எனவே மிக அன்பாக சொல்லுகின்றேன், மிக அழகாக சொல்லுகின்றேன், இந்த நாட்டில் வாழக்கூடிய பெரும்பான்மை சமூகம் எங்களை பார்த்து சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுத்தான், ஒரு ஆடம்பரமான வாழ்க்கை வாழக்கூடிய சமூகம் தன்னுடைய பொருளாதாரத்தை விடவும் சமூகத்துக்கு பெரிய வேறொரு பொருளாதாரத்தை காட்டி வாழக்கூடிய சமூகம் என்று சொல்லி குற்றச்சாட்டுக்கு உள்வாங்கப்பட்ட ஒரு சமூகமாக இந்த சமூகம் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த சமூகத்தை பாதுகாப்பது என்னுடைய உங்களுடைய பொறுப்பு. எனவே தான் அன்புக்குரிய நண்பர்களே, அன்பாக சொல்லுகின்றேன், இந்த பாவம் செட்டை செய்யக்கூடாது. இரண்டாவது சொல்லுகின்றேன், அந்த பாவம் நடைபெறக்கூடிய இடங்களுக்கு நாங்கள் போகவும் கூடாது. அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாப்பானார், எனக்கு உங்களுக்கு உண்மையான தௌபாவை நசீபாக்குவானார், எங்களுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் எளிமையை நசீபாக்குவானார், வறுமையை விட்டு பாதுகாப்பானார். அல்லாஹும்ம இன்னா நஊது பிக்க மினல் குஃப்ரி வல் ஃபக்ர். யா அல்லாஹ், வறுமையை விட்டு பாதுகாப்பு தருகின்றோம் யா அல்லாஹ், பிறரின் பக்கம் கை நீட்ட வேண்டிய தேவையை ஆக்கிவிடாதே அல்லாஹ், சுயமாக வாழக்கூடிய தன்னிறைவு கண்ட நிலையில வாழக்கூடிய மக்களாக நீங்கள் ஆக்கி வைப்பாயே அல்லாஹ், ஆடம்பரமான வாழ்க்கையை விட்டு பாதுகாத்துடுவாயாக, உன்னை அஞ்சி வாழக்கூடிய மக்களாக்கி வைப்பாயாக, செய்த பாவங்களுக்கெல்லாம் தௌபா செய்கிறோம், எங்களை மன்னித்துக் கொள்வாயாக. ஹலாலான உணவை சீராக்குவாயா, கொடுக்கல் வாங்கலை சீராக்குவாயா, வார்த்தைகளை
சீராக்குவாயா. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.